மனிதனண்ட பாம்பின் குணம் இருக்கும், புலியனுடைய குணம் இருக்கும், பூனையினுடைய குணம் இருக்கும், எலியனுடைய குணமும் இருக்கும். ஆனா அது குணங்களாகத்தான் காக்கும் மனித உருவத்தில். அப்படி வரக்கூடிய எண்ணங்களை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்க, அது போற போக்கிலேயே இருந்து அதுதான் பண்பாடு. எலியனுடைய குணமே அதிகமாக இயங்க விட்டோம்னா அதே தன்மை தான் மனிதருக்கு உண்டாகும். புலியனுடைய குணமே அது இப்படித்தான் வரும். அதனால சில குணங்களை மாற்றி அமைக்கணும்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை ஆராய்ந்தால் இது என்ன மாதிரியான எண்ணங்கள், அதை செயல்படுத்தினா என்னென்ன விளையும், இது வேண்டுமா நமக்கு வேண்டாமா என்று தெரிந்து கொண்டு சில எண்ணங்களை செயல்படுத்துவதை தவிர்த்தோ, சில எண்ணங்களை செயல்படுத்தி அதனால பயன் கண்டோ வாழ்க்கையை வளம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் மனவளக்கலையில. இப்பொழுது அகத்தாய்வுன்னு சொல்றோம், இன்ட்ராஸ்பெக்ஷன். இந்த யோக சாதனையிலேயே இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா யோகத்தினால அறிவு கூர்மையாகவும் ஆழ்ந்த சிந்தனையாகவும் உயர்ந்து கொண்டிருக்கு பயன். இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆராய்வதனால உண்மையை உணர்ந்து அது தெளிந்து அதை வளப்படுத்திக் கொள்வதற்கு பயிற்சி வேண்டும். அப்போ நாம் உட்கார்ந்துருக்கோம், எண்ணங்கள் வருது. இப்போ நீ உங்களை போல எனக்கும் ஒரு எண்ணம் இருந்தது, இது எங்கிருந்து வருது இந்த எண்ணம் கண்டுபிடிச்ச போது வந்து கொண்டே இருக்குது. ஒரு தடவை வந்துட்டு அது தேஞ்சு போடுவேன் இல்லை, இன்னும் ஆயிரம் தடவை கூட ஒரே எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. எங்கிருந்து வருது, எப்படி வருது என்று ஆராய்ந்த போதுதான் அவ்வளவோ நான் செய்த செயல்களில் இருந்து வந்த பதிவு தான் எண்ணங்களாக வருது. ஏதோ ஒன்று ரெண்டு மற்றவர்களிடம் இருந்து வருது. அப்படி எடுத்த போது மொத்தம் தேவையின் அடிப்படையில் சில எண்ணங்கள் எழுந்திருக்கின்றன, பழக்கத்தின் அடிப்படையில் சில எண்ணங்கள் உருவாகின்றன, சூழ்நிலையின் வேகத்தினால சில எண்ணங்கள் உருவாகின்றன, கருவமைப்பினால சில எண்ணங்கள் உருவாகின்றன, பிறர் மனம் தூண்டுதல்னால சில எண்ணங்கள் உருவாகின்றன, தெய்வீகமாகவே சில எண்ணங்கள் உருவாகின்றன என்று ஆறு அடிப்படையில தான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். எந்த எண்ணம் எடுத்தாலும் இந்த ஆறு அடிப்படைக்கு உள்ளத்தான் இருக்கும். இப்போ அதை கண்டுபிடிக்கணுமே, நாம் இப்ப சாப்பிடணும்னு என்றீங்க, அப்ப அந்த சாப்பிடணும்ன்ற எண்ணம் எப்படி வந்தது? பசி இருக்குது, தேவை, உடலுக்கு தேவை இருக்குது, அந்த தேவை முடிக்கக்கூடிய பொருளை போட்டாதான் சரியா வரும். அதனால தேவையின் அடிப்படையில அந்த எண்ணம் எழுந்திருக்கிறது சாப்பிடணும்னு. ஆனா சாப்பிடணும்னு நினைக்கிறோம், பசி இல்லை, எப்படி வருது? சில சமயம் அந்த மாதிரி எண்றமே பார்த்தா, நாம் சரியா எப்பவும் பழக்கம் ஒண்ணு வச்சிருக்கோம், சரியா மணி ஒண்ணு அடிச்சா சாப்பிடுறதுன்னு. ஏதோ இப்படி அப்படி போற போது அந்த மணியை பார்க்கறோம், மணி ஒண்ணாச்சு, ஆஹா சாப்பிடும். இங்கே பழக்கத்தினாலே ஏற்படும் எண்ணம், தேவையினாலே ஒரு எண்ணம் எழலாம், பழக்கத்தினாலே ஒரு எண்ணம் எழலாம். உதாரணமா நாம் ஒரு திருவழியே போயிட்டு இருக்கோம், அடிக்கடி அங்க ஒரு ஹோட்டல் இருக்குது, சில சமயம் அங்க போய் காஃபி சாப்பிடுறோம், ரொம்ப சுவையா இருக்கு. அந்த அங்க போகும்போதெல்லாம் அந்த காஃபி அந்த வாசனை அதெல்லாம் வந்துடும், நான் காஃபி சாப்பிடணும்ன்ற எண்ணம் வரும். இது பழக்கத்தினாலே தவிர தேவையினாலே அல்ல. தேவை, பழக்கம், சூழ்நிலை நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, அங்க 1000 பேர் விழுந்து கும்பிடுறாங்க, நீங்களும் விழுந்து கும்பிடுறீங்க, கும்பிடுறோம், அது ஏதோ எல்லா இதெல்லாம் சூழ்நிலையினாலே ஏற்பட்ட பழக்கங்கள், கும்பிடணும் எண்ணம், அதன் பிறகு கருவமைப்பு. இது கருமையத்தில் இப்படி உருவாகி கொண்டே வந்த தன்மைகள் எல்லாம் எப்பொழுதும் தொடர்ந்து பரம்பரையாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உடல் போயிடும், அந்த கருமையை மாத்திரம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதான் ஆன்மா, அது அழிவு இல்லாதது. அப்படி பார்த்தா நம்மண்டு இருக்கக்கூடிய கருமையம் எத்தனையோ கோடி ஜென்மங்களாக தொடர்ந்து வந்து இங்க வருது, இங்க இருக்கு. அப்போ அந்தந்த இடத்துல செய்த செயல்கள் எல்லாம் தன்னுடைய தன்மைகளாக இருப்பதனால அந்த சூழ்நிலை வர்றபோது உடனே அதை அந்த எண்ணம் உண்டாகும், அதை செயல் செய்யணும்னு போகும்.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே.